மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ ஜீசஸ், மேகமே மகிமையின் மேகமே இறங்கி வாருமே எந்த நாளிலே. எஸ், நீங்க வந்துட்டா என் வாழ்வு மாறிவிடும் ஆண்டவரே, என் சிந்தனை மாறிவிடும் ஆண்டவரே, என் நோக்கங்கள் மாறிவிடும் ஆண்டவரே, என் இருதயம் மாறிவிடும் ஆண்டவரே. ஓ, நான் மகிழ்ந்திருப்பேன் ஐயா, நான் சமாதானமா இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வந்த நம்முடைய மகத்துவமான பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருந்தாலும் அங்கே அது சந்தோஷம், அது நமக்கு சமாதானம். ஹல்லேலூயா, அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வந்துட்டா நம்முடைய வாழ்வு மாறிவிடும். பாருங்க, அவர் வரணும் நம்முடைய வாழ்விலே, அவர் வரணும் இல்லையா? வேற யாரும் வந்தாலும் வரணும். தேவ ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மத்திலே இறங்கி வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா. ரோமர் 5:5 வாசிங்கள். ஹல்லேலூயா.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
திருப்பி வாசிங்க.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? நிறைவாக ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். தேவ வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிறது. அதே வேளையிலே வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவியானவர் அன்பை நமக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். இந்த பாருங்க, கிறிஸ்தவத்தின் அடிப்படை மையப்பொருளே அன்பிலே தான் அடங்கி இருக்கிறது. வரங்கள்லே வல்லமைகள்லே அல்ல. ஆகையினாலே நாம் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவ அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் பார்க்கிற பொழுது தேவ அன்பினால் நிறைக்கப்பட்டவர்களாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு வரங்கள் நிறைக்கப்பட்டவர்களாய், வல்லமை நிறைக்கப்பட்டவர்களாய் ஜனங்கள் பார்க்கிறபடியினாலே தேவ அன்பு மனிதர்களுக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிறதை மறந்து போய் விடுகிறார்கள். அல்லாவிட்டால் நாங்களும் மறந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டா, எனக்குள்ளே தேவனுடைய அன்பு எவ்வளவுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆராதித்தோம், தேவ பிரசன்னத்திலே மூழ்கினோம், தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம தேவ சமூகத்தில் நின்றோம், தேவ ஆவியினாலே வழிநடத்தப்பட்டோம். எல்லாமே நல்ல காரியம். அதே வேளையிலே வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனுடைய அன்பின் ஆவியினால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம், ஊட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாராம்? அன்பாக இருக்கிறாராம். அன்பை யாரிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும்? தேவரிடத்தில் அன்பை கற்றுக்கொள்ள முடியும், இயேசுவரிடத்தில் அன்பை கற்றுக்கொள்ள முடியும். எந்த விதத்திலையும் சரி, அவருக்கு முன்பாக அன்பிலே நிலை நீக்க ஒருவராலும் முடியாது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் என்னிலையும் உன்னிலையும் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அவர் நேசித்தார். உன்னையும் என்னையும் தேவன் எவ்வளவுக்கு நேசிக்கிறார் என்று சொல்லிச்சுன்னா இதுதான் பதில், வேற எதுவும் அல்ல, வேற எதுவும் அல்ல. ஆகையினாலே நாம் தேவனுடைய அன்பின் ஆவியினாலே ஊட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1 ஜோவான் 4:16 வாசிங்கள். 1 ஜோவான் 4:16 வசனம். ஹல்லேலூயா.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில்
நிலைத்திருக்கிறார்.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பில் நிலைத்திருக்கிறவன்
அன்பில் நிலைத்திருக்கிறவன்
தேவனில் நிலைத்திருக்கிறான்,
தேவனில் நிலைத்திருக்கிறான்,
தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான்,
தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறான். என்ன ஆச்சரியம் அப்பா, என்ன ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது வெகு சீக்கிரம் அல்லவா? தேவன் நமக்குள்ளே எவ்வளவுத்துக்கு இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம எப்படி இருந்தாலும் தேவன் வாசம் பண்ணுவார்னு சொல்லி சொல்லப்படவில்லை. ஆகையினாலே நமக்குள்ளே தேவன் வாசமாய் இருப்பதற்கு தேவன் நம்மிலே வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆச்சரியம் இல்லையா? அன்பில் மூழ்கினோம் என்று சொன்னா நாம் எங்க இருக்கிறோம்? தேவனோடு இருக்கிறோம். அன்பில் நாம் நிறைந்திருந்தோம் என்று சொன்னா நாம் எப்படி? தேவனோடு இருக்கிறோம். அன்பில் பலவிதமான அன்பு இருக்கிறது பாருங்க. தேவனுக்கும் நமக்கும் அன்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் நமக்கும் அன்பு இருக்கிறது, கணவன் மனைவியின் இடையிலே அன்பு இருக்கிறது, குடும்பத்தின் மத்தியிலே அன்பு இருக்கிறது, சபையின் மத்தியிலே அன்பு இருக்கிறது. ஆனால் நாம் தேவனால் ஊட்டப்பட்ட அன்பினாலே நிறைந்திருக்கிற பொழுது தேவன் எங்கே இருக்கிறாராம்? நமக்குள்ளே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளே தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பது எப்படி தெரியும் தெரியுமா? சரி, பல விதங்கள் இருக்கிறது, அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் அந்த பல விதத்திலே இதுகும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நாம் பல வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு கடந்து வருகிறோம், பல ஆராதனைகளை சந்தித்து வருகிறோம், பல பிரசன்னத்திலே நாம் ருசி பார்த்து வருகிறோம். தேவன் நமக்குள்ளே எவ்வளவுத்துக்கு நிலைத்திருக்கிறார்? அல்லாவிட்டால் தேவனுடைய அன்பு நமக்குள்ள எவ்வளவு ஊட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவாவியானவர் ஊட்டப்பட வேண்டும் என்று சொல்லி விருப்பம். ஒவ்வொரு ஆராதனையும் பெந்தகோஸ்தே அனுபவமாக இருந்தால் நன்றாக இருக்கும். அதற்கு மேலாக தேவ அன்பு நமக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். வழங்குறதா? ஆகையினாலே தேவன் எப்படி இருக்கிறாராம்? தேவன் அவர்களில் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் என்ன? தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவன் எண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும், தேவன் எண்ணிலே அன்பு கூற வேண்டும். ஒருவரும் பார்க்காவிட்டாலும் நான் தேவனை பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய ஓட்டங்கள். ஒரு விஷயாவது அவரை பார்க்க வேண்டும். கடைசியில் ஒரு பாட்டு படித்தார்கள் இல்லையா? உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. மோசே என்கிற தேவனுடைய மனுஷன் எப்படி? அவனும் பார்க்க விரும்பினான். ஒரு தடவை உண்மை பார்த்தால் போதுமே ஆண்டவரே அனுச்சினார். நான் போகிற பொழுது நீ பாப்பாய் முழுசா அந்த ஸ்தலாக்கியமாவது அவனுக்கு கிடைச்சதேப்பா. அந்த பெரிய மகா மன்னனுக்கு அந்த ஒரு கொஞ்சம் பார்க்கிற அந்த தருணமாவது கிடைச்சதே வழங்குறதா? ஆகையினாலே நானும் நீங்களும் தேவனை பார்க்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும், தேவனிலே அன்பு கூற வேண்டும். இல்ல ரெண்டு விதமான அன்பை குறித்து சொல்லுகிறது. அங்கங்கே வசனங்கள் மாறிக்கொள்ளும் வழங்கிக் கொள்ளுங்கள். என்ன ஒன்று? நாம் தேவனிலே அன்பு செலுத்துவது. தேவனிலே அன்பு செலுத்துவதில் யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. தேவனில் அன்பு செலுத்துறபடியினாலே தான் நாம் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு ஏன் வந்திருக்கிறோம்? ஆண்டவர் என்னை ரட்சித்தார், தேவன் என்னை விடுவித்தார், நரகத்தில் இருந்து என்னை விடுவித்த ஆண்டவருக்கு ஆராதனை நான் செய்ய போகிறேன். அது ஒரு விதமான அன்பு. வேதம் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்.
திருப்பி வாசிங்க, சபைக்கு எழுதப்படுகிற வார்த்தை இது. வாசிங்க,
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்.
நாம் தேவனில் அன்பு கூறுகிறபடியால் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம், அதனால அநேக காரியங்களை தேவனுக்காக செய்கிறோம் இல்லையா? ஊழியம் என்ற ரீதியிலே, நன்மைகள் என்ற ரீதியிலே, ஆராதனை என்ற ரீதியிலே, ஸ்டடி என்ற எல்லா விதத்திலையும் தேவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஏன்? நான் தேவனில் அன்பு கூறுகிறேன். மேல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சின்ன, நான் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறேப்பா. நீ தேவனுக்கு என்று சொல்லி என்னுடைய நாமத்துக்கு என்று செய்கிற எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு வேற விதம், நீ என்னை நேசித்த விதமே வேற, நீ என்ன அன்பு கூர்ந்த விதமே வேற, நீ எனக்கு ஆராதனை செய்த விதமே வேற, நீ என் பிரசன்னத்தை ருசித்த விதமே வேற. ஆகையினால நீ எங்க விழுந்தா என்பதை கண்டுபிடி. ஆண்டவர் இந்த இடத்துல நல்ல காலம் ஒன்னும் சொல்லலப்பா, நீ சரிபரப்பு வரமாட்டான்னு சொல்லி சொல்லல, நீ எங்க விழுந்தா என்றதை கண்டுபிடி. கண்டுபிடித்து என்ன திரும்பவும் என்னை அன்பு செலுத்துவாயாக. நான் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நீ என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆகையினாலே என்ன சொல்லுவார், இங்க பார்த்தா ஒவ்வொரு சபைக்கு ஆண்டவர் ஒன்னொன்னு சொல்லிக் கொண்டு போறார். இங்கதான் அன்புல பிடிபட்டாங்க பாருங்க. மற்ற இடங்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் கண்டித்தார், கடந்து சென்றார். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீ செய்த எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன். நல்ல காரியம் தான் நாம் செய்கிறோம், நல்ல காரியம் செய்கிறோம். ஆனா நல்ல காரியத்தை செய்து கொண்டு நாம் தேவனில் அன்பு கூறுகிறதை விட்டு விட்டோம். ஊழியம் செய்து கொண்டு தேவனுக்கு நாம் கனம் செலுத்துவதை விட்டு விட்டோம். அங்கே அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ எல்லாம் செய்கிறாயப்பா, என்னுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் நீ செய்கிறாய், ஆனால் என்னிலே நீ அன்பு கூறுகிறதிலே எப்படி இருக்கிறாய்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பில் எந்த குறைச்சலும் கிடையாது. பாருங்க, அன்றைக்கு என்னை எப்படி நேசித்தாரோ அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அவர் என்னை நேசித்துக் கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு தேவன் என்னில எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே தேவனில அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் என்னுடைய அன்பு, தேவன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு, தேவனை நேசிக்கிற விதத்திலே அப்பப்போது நாம் என்ன செய்கிறோம், தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இடத்துல பார்த்து என்ன தெரியுமா கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்டார். ஐயா, நான் உம்முடைய சீஷன், அதனாலதான் நான் கேட்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் திருப்ப திருப்ப கேட்கிறார் ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நான் உம்முடைய சீஷன் ஆண்டவரே, நான் உம்முடைய புள்ளி ஆண்டவர், அதனாலதான் கேட்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த கடைசியில அவன் விட்டுட்டான், இது சரிப்பட்டு வராது, தேவனுக்கு பதில் சொல்லி ஆகாது பாருங்க. அதனால அவன் சொன்னா, உமக்கு தெரியுமப்பா, நீர் அதை அறிவீர், உமக்கு தெரியும் நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா முதல்ல சொல்லி தந்தார், ஆமாண்டவர். இது அதுக்கு மேல பார்த்தா சரி, இது கேள்விக்கு மேல ஒரே கேள்வியை கேட்டிருக்காரு, சரிப்பட்டு வர, அது நீ என்னை நேசிக்கிறாயா? நீர் அறிவீர் ஆண்டவர. இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா? அன்னைக்கு சீசரை தான் பார்த்து கேட்டார், இன்றைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து கேட்கிறான், நீ என்னை நேசிக்கிறாயா? என்ன பதில்? ஆமாண்டவர, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவர, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் ஊழியம் செய்யற ஆண்டவர, நான் ஆராதனைக்கு வர்ற ஆண்டவர, நம்ம அபிஷேகிக்கு வர்ற ஆண்டவர, நான் காணிக்கை கொடுக்கிற ஆண்டவர். ஆனா ஆண்டவர் கேட்கிறார் என்ன தெரியுமா, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன் தெரியுமா அவர் கேட்கிறாரு, அவர் உனக்குள்ளே இருக்கவும் நீ அவருடைய நிலைத்திருக்கவும். ரெண்டு காரியம் இருக்கிறது. என்ன? ஒன்று, நாம் அவர்ல நிலைத்திருக்க வேண்டும். ஐயா, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் கேளுங்க, நாம் தேவனிலே அன்பு கூறாது இருக்கிற பொழுது நாம் தேவனை விட்டு விலகி விடுவோம். நாம் தேவனிலே அன்பு கூறுகிற பொழுதுதான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆகையினால இன்றைக்கு தேவன் பார்த்து கேட்கிறான், நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? ஆமாண்டவரே, நான் காணிக்கை போட்டேன், நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். அதைத்தான் அந்த அதிகாரத்தில் மேல் பக்கத்தில் ஆண்டவர் எழுதுறாரு, நீ செய்கிற எல்லாவற்றையும் நான் கவனிச்சு தாப்பா இருக்கிறேன், ஆனாலும் நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? நீ ஆதியிலே கொண்டதை விட்டுட்டியேப்பா, நீ ஆதியிலே ஆடின ஓட்டத்தை விட்டுட்டிய, நீ ஆதியிலே என்னை நேசித்த பாருங்க. ஆதியிலே தேவனை நேசிக்கிற பொழுது தேவனுக்கா எதை செய்ய சொன்னாலும் செய்வார்கள். நானும் தான் நீங்களும் தான், எதை செய்ய சொன்னாலும் விளங்கிச்சா. நேர காலம் எல்லாம் பார்க்க மாட்டோம், இரவு பகல் மத்தியானம் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஆண்டவர் செய்யறேன், போறேன், வாறேன், எல்லாமே செய்வோம். செயல்பாட்டில் மட்டுமல்ல, இங்க பாருங்க, ஒரு காரியத்தை செய்வதனால மாத்திரம்தான் நாங்கள் தேவனில் அன்பு கூறுகிறோம் சொல்லி சொல்ல முடியாது. அன்பு என்பது இருதயத்தில் இருந்து தேவனோடு வருகிறதுண்டு, உறவாக்கப்படுகிறதுண்டு, உண்டாக்கப்படுகிறதுண்டு. அன்பை குறித்து எல்லாருக்கும் நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரிடத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில் அன்பு இருக்கிறது. சில வேளைகளில் அன்பு இல்லாவிட்டால் தவிப்பார்கள், அன்பு இல்லாவிட்டால் என்ன செய்வார்கள், தவிப்பார்கள். தாய் தகப்பன் பிள்ளை சகோதரம் அதீதன் சொல்லி என்ன, அன்பு கிடையாது. அதே வண்ணமாக தேவனும் அநேக தடவை என்ன செய்கிறார், நம்மளை பார்த்து தவிக்கிற சூழ்நிலைகளே கடந்து விடுறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு எல்லாம் அநேகம் புரியாது பாருங்க, அநேகத்தை நாம் அதை கவனிப்பதில்லை. எவ்வளவு தூரத்துக்கு நாம் கர்த்தருடைய கர்த்தர் நடந்து கொள்ளுகிற, அல்லாவிட்டால் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற, அல்லாவிட்டால் தேவன் என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் கனவுகள் எப்படி இருக்கிறன்னு சொல்லி நாம் ஆராய்வது கிடையாது, ஆராய்வது கிடையாது. ஆகையினால இன்னைக்கு தேவன் ஒரு கேள்வி கேட்டாருன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க ஆமாண்டவர், எபேசு சபையும் அன்றைக்கு இதே தான் சொல்லியிருக்கு, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. அது இவங்களுக்கு தெரியாத, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உங்களை அன்பு கூறுகிறேன் தெரியுமா, நான் இவ்வளவு அன்பு கூறுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரே அவ்வளவுத்துக்கு நான் அன்பு கூறுகிறேன். நான் உங்களை கேட்கிறேன், இன்றைக்கு நாம் தேவனில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம், எவ்வளவுத்துக்கு அன்பு கூறுகிறோம், தேவனில் எவ்வளவு அன்பாய் இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா இல்லையான்னு சொல்லி தேவஜனம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்திலேயும் அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவ மனுஷர்கள் தேவனை விட்டு விலகியிருந்தார்கள், அல்லாவிட்டால் தேவன் அவர்களை விட்டு விலகியிருந்தால் புரியாமல் அறியாமல் அலைந்து தெரிந்தார்கள். கடைசியிலே தேவன் ஒரு இடத்திலே வந்து சந்தித்தார். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சபையும் தண்ட பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறது, ஊழியம் செய்கிறது, கிரிகைகள் செய்கிறது, நற்கிரிகள் செய்கிறது, எல்லாம் நடந்து கொண்டு திடீரென்று பார்த்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், ஜனமே ஜனமே, நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டியே, நீ ஆதியிலே செய்த ஒன்னு ஜேவா 4:16 அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் உனக்குள்ள நிலைத்திருக்கணும், நீயும் என்னில நிலைத்திருக்கணும், அதனால என்ன செய், என்னிலே அன்பு கூறு, அன்பு கூறு. ஐயா, ஒரு சில இடத்திலே நாம் அன்பு கூர்ந்து விட்டு அன்பு செய்யாதிருக்கிற பொழுது நமக்கு இருக்கிற ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் ஏராளம். பிடித்தவர்கள் அல்லாவிட்டால் பிடியாதவர்கள், நாம் அன்பு செய்து விட்டு அந்த அன்பு அங்கே இல்லை என்ற உடனே நமக்கு உருவாக்கப்படுகிற ஏமாற்றம் ஏராளம் இருக்கிறது. இது மனுஷீகம். ஆனால் அந்த தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்தி விட்டு அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு அவர் நம்மளே அன்பு செய்கிறதும் புரிகிறது இல்லை, நாமும் அவர்களை அன்பு செய்கிறதும் இல்லை. அது ரெண்டும் இல்லாதபடினாலே நமக்கு அது புரிந்துணர்வு இல்லை, அதை வழங்கிக் கொள்ளுறது இல்லை. ஆகையினாலே தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது, அவர்களை நாம் அன்பு கூறுகிற பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாராம். இதை விட உனக்கு என்ன வேணும், இந்த ஒரு பெரிய சலாக்கியத்தை விட உனக்கும் எனக்கும் என்ன வேணும்? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அது காணுமா காணாதா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, தாராளமாக நேசிக்கிறேன், ஏராளமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சில ஊழியர்கள் வேதத்தில் என்ன சொல்ற, மரணம் வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரியேன் ஆண்டவரே. நான் வாசித்த சில வார்த்தைகள், மரணம் வந்தாலும் உண்மை விட்டு நான் பெரிய நண்டவரே. வேதத்தில் அநேக ஊழியக்காரர்கள் அப்படி சொல்லிருக்காங்க, சொல்லி அவங்க மறிச்சும் இருக்கிறாங்க. கத்தருக்காய் கத்தருக்காய் மறிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்க நான் நேற்று இரத்த சாட்சிகளை குறித்து கொஞ்சம் யோசித்தேன். நம்முடைய சபையிலே ஆண்டவர் ஒரு சிலரை இரத்த சாட்சியாக தெரிந்து கொண்டா யாரை தெரிந்து கொள்ளுவார் சொல்லி யோசித்தேன். இரத்த சாட்சிகளுடைய காலங்கள் வரும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அது எந்த கோணத்தில் பார்ப்பதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதனால நான் அதை விட்டுறேன். ஆனா இரத்த சாட்சிகள் சொன்னா கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக அவரை நாம் நேசிக்கிறபடியினால், அவரில் நாம் அன்பு கூறுகிறபடியினால், நாம் சில காலத்தில் சில காலம் நான் எனக்கு என்ன கேளுங்க, ரத்த சாட்சியா மறிக்க எனக்கு விருப்பமே இல்லை, அதனால இப்படியே போனா பரவாயில்லை, இல்லையோ அவர் வருகையில் போயிடும். ஆனா ரத்த சாட்சிகளாக மறிப்பதற்கும் ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து வைத்திருக்கிறார். இப்ப நான் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் நேற்று யோசிச்சேன், ஆண்டவர் எங்க சபையில ஒரு சில ரத்த சாட்சிகளை தெரிந்து கொண்டா யாரை தெரிந்து கொள்வீர்? இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற கதைகளைப்பா, நாங்கள் பேசிக் கொள்றது எந்த மண்டைக்கு இருக்கிறது எல்லாம் நீங்க பெருசா யோசிக்காதீங்க. நான் யோசிச்சேன் யாரை தெரிந்து கொள்வீர், நான் வழியில நான் எனக்கு இது சரி வராது, இந்த ரத்த சத்தியா நின்று வீர வார்த்தைகள் பேசி வீர வணக்கம் சொல்லி நின்று ஆ ஓன்று சொல்லி கழுத்து கை போறதெல்லாம் எனக்கு சரி வராது ஆண்டவர, அது எனக்கு சரி வராது. ஆனா யாரை தெரிந்து கொள்வீர்? பதில் என்னக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ எனக்கு தெரியாது, கிடைக்கும் ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நேசிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷன், எதற்கு முன்பாகவும் அவன் தன்னை நிறுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர்னா நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கு ஒரு உபமையை நாம் பார்க்கிறோம். இங்க அவர் சொல்றாரு, நீங்க என்னில் அன்பு கூறுங்கப்பா, அப்பொழுது நான் உங்களுக்குள்ள என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். இதை விட வேற எதுவும் வேணாப்பா. இந்த பாருங்க, நான் ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் பண்றேன், ஆராதனை செய்கிறேன், பலதை செய்கிறேன், என்னை ஒரு தராசுல வைங்க, மற்ற தராசுல உங்களை போடுங்க, போட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணினா இந்த தராசுட பக்கம் எது உயர்ந்திருக்கும், எது உயர்ந்திருக்கும்? நான் ஊழியம் செய்யறேப்பா, நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க நல்லது, பிரசங்கம் பண்ற வார்த்தைகளை கவனிக்கிறீங்க நல்லது, ஆனா ஒரு திராசை ஆண்டவர் வைத்து உன்னை மற்ற பக்கத்துல போட்டு என்னை இந்த பக்கத்துல போட்டுட்டு ஆண்டவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அந்த பக்கத்துல நீ இருந்தேன்னு சொல்லி சொன்னா தராசு எப்படி இருக்கும்? மேன்மையானது என்ன தெரியுமா? அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நான் அவரில் அன்பு கூற வேண்டும், அவர் என்னில் அன்பு கூற வேண்டும், நான் அவரில் அன்பு கூற வேண்டும், அவர் எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். இதுதாப்பா மேன்மையானது, இதுதான். அதனால தான் சொன்னார் ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா? என்ன வசனத்தை வாசிப்போம், கலாத்தியர் 5:14 வாசிங்க.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
தேவ வார்த்தைகள் முழுவதும் நிறைவேறுவதற்கு ஒரு கடினமாது, எனக்கு சில வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா கத்தருக்கு கொடுக்கிறவன் அவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஆச்சரியமான வசனம். அது தராசுல போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிதுங்க வேண்டியதான் இல்லையா, விளங்குறதா? இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. வார்த்தைகள் எவ்வளவு நிறைவேறும் ஒரே ஒரு காரியத்துல. நாம தேடி தேடி வாசிக்க வேணாம் பாருங்க, தேடி தேடி அது செய்யணும், இது செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் போய்கிட்டு இருந்தவன் கணக்கு வசனங்களை பார்த்துட்டு இருப்போம். இங்க ஒரே வார்த்தையில என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு ஒளி. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இது கடினமானது, இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவர் என்ன எழுதுறாரு என்று சொல்லி, இது கடினமானது, இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு இதன்படி நடப்பது என்பது ஏற. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 12 வார்த்தைகளை எழுதி கொடுத்து பெரிய கதையா கஷ்டப்பட்டாங்க பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு தெரிஞ்சாங்க பாருங்க, ஏறினாங்க இறங்கினாங்க என்ன பண்ணணும். இன்னைக்கு நமக்கு இது என்னப்பா இது, அன்றைக்கு மோசே மாத்திரம் உன்னை கொண்டு தெரிஞ்சான், தூக்கிட்டு தெரிஞ்சான் வா பின்னால இதுதான் வாட்ட வா பின்னால. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்றை தூக்கி கொண்டு தெரிகிறோம், தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யறோம், ஒன்றையும் கட்பிடிக்க முடியாம நினைக்கிறோம். ஆண்டவர் பார்த்தாரு இது சரிப்பட்டு வர, இது புதிய ஏற்பாடு, இது கிருபையின் காலம், எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன சின்ன பார்த்து தெரியுங்களா, நீங்க உங்களை போல மற்றவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, அப்ப நியாயப்பிரமாணம் முழுவதையும் என்ன செய்வீங்க, நிறைவேற்றுவீங்க. இந்த காலகட்டம் தன்னைத்தானே நேசிக்க முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல தேசங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலையிலே போய்கொண்டிருக்கிறார்கள், தங்களை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தாங்க மாத்திரம் போனா பரவாயில்ல என்று குடும்பத்தையும் முடிக்கிறார்கள், பிள்ளைகளை குடிக்கிறார்கள், எல்லாம் போய்கொண்டே இருக்குது பாருங்க. என்ன காலம் அப்படி திரும்புகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன, உன்னை போல நீ புறணி நேசியோ, என்னையே நேசிக்க முடியாம இருக்கிற. ஆனா அதே நேரத்தில் வேதம் தன் சரீரத்தை எவனும் வருத்தது கிடையாதா, யாரும் கண்ணாடிக்கு முன்னால போனண்டு உன்னை குட்டுவேன் பாரு, நீ சரியே இல்லை, நீ சரியே இல்லை என்று சொல்லி யாரும் சொன்ன, எல்லாம் எப்படித்தான் இருந்தாலும் சரிப்படுத்திட்டு தான் வர்றோம் பாருங்க. எப்படித்தான் இருந்தாலும் இல்லையா, சரீரத்தை பார்த்து யாரும் இந்த சரீரம் நல்லதில்லை, யாரும் அது கேட்டீங்களா, இந்த சரீரம் நல்லதில்லை ஆண்டவரே, இன்னும் ஒரு சரீரம் தாரும் அதுக்குள்ள போவோம், யாரும் சொன்னதே கிடையாது. அது முடியாத காரியம். அதான் அண்டைக்கு சொன்னார், ஆண்டவர் நீ திரும்ப பிறக்கணும்னு அவன் என்ன, ஆண்டவரே நான் எப்படி பிறப்பது, திரும்ப பிறந்துட்டேன்னு. வேதம் என்ன, நம்மை நாம் வெறுக்க முடியாது. ஜனங்கள் உலகத்திலே பலர் பல விதத்தில் பல முடிவுகளை எடுத்து தங்கள் வாழ்க்கைகளை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் நம்மளை வெறுக்க முடியாது, எப்படித்தான் இருந்தாலும் இல்லையா, எப்படித்தான் இருந்தாலும் இல்லையா. வாலிப நாட்களிலே நல்லா இருப்போம், தலைமையர் எல்லாம் இருக்கும், முந்து போடுற தலைமையர் எல்லாம் போனா எனக்கு தலைமையர் கொட்டணும் எடுத்து எனக்கு சரி வராது, வேற சரிகிறதாருன்னு கேட்க முடியுமா, கேட்க முடியாது. வழங்குறதா எனக்கு நிறைய தலைமையர் கேட்க முடியாது, இருக்கிறது அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டு, அதை நேசி, உன்னை போல என்ன செய், புறனையும் நேசி. இது சரியான கடினம், இது எனக்கு தெரிஞ்ச வசனம். நமக்கும் சவாலான வார்த்தைகள் ஆயிரம் இருக்கிறது வேதத்துல, தெரியுமா, சவாலான வார்த்தைகள். மற்றவர்களை எப்படி ஆண்டவரை நேசிப்பது, எங்களால முடியல, நம்மளையே கொண்டு. ஆனா ஆண்டவர் அதுக்கு தான் பதில் சொன்னார், என்ன தெரியுமா, நியாயப்பிரமாணங்களை நீ நிறைவேற்ற விரும்புறாயா, வேத வசனங்களை கை கொள்ள விரும்புறாயா, வேத வார்த்தைகளை நிறைவேற்ற நீ விரும்புறாயா, அப்ப எப்படி செய், என்ன ஆண்டவர வேற ஏதாவது சொல்லும், என்ன காணிக்கை போட சொல்லும், நான் போடுகிறேன், நியாயப்பிரமாணம் முழுவதும் நான் நிறைவேற்றினேன்னு சொல்லும் ஆண்டவர, அது என்னால முடிந்த காரியம், செய்து விடுவேன், சீக்கிரமாக சீக்கிரமாக செய்து விடுவேன் இல்லையா. ஆண்டவர ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லும் ஆண்டவர, நியாயப்பிரமாணத்தை நான் கைப்பற்றி விடுவேன் சொல்லுங்க, சீக்கிரம் செய்திடற ஆண்டவர, டக்குன்னு செய்திடற, இதுக்கெல்லாம் என்ன, நான் இரவோடு இரவா செய்து முடிச்சிடறேன் ஆண்டவர, அங்கெங்க போச்சு, எங்க போறது, அங்க போற உம்முடைய நாமத்தை நிமித்தம் போறேன், ஆனா ஒன்று சொல்லும், நியாயப்பிரமாணத்தை நான் கை கொண்டுறேன் மாத்திரம் சொல்லிடும் ஆண்டவர. ஆண்டவருக்கு நல்லா எங்களை குறித்துன்னு தெரியும் பாருங்க, அவர் தானே எங்களை உருவாக்கினார், அவர் தானே இந்த மூளை எல்லாம் வச்சு எல்லாம் செய்து உருவாக்கினார், அவருக்கு நல்லா தெரியும் எங்களை குறிச்சு, என்னை குறித்து தெரியும், உங்களை குறித்து தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் ஒட்டுமொத்தமா என்ன சொன்னா தெரியுமா, உன்னை போல புறனை நேசியப்பா, அப்படின்னு நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீ என்ன செய்து விடுவாய், நிறைவேற்றி விடுவாய். ஆண்டவரே முடியாத காரியம், இயலாத காரியம் அப்பா, எப்படி செய்வது, எப்படி செய்வது, எல்லாரும் எனக்கு ஏற்றவர்களாக இல்லை, இதுல இருக்கிற அவ்வளவு பேரையும் நான் நேசிக்க முடியுமா, எல்லாரையும் ஒரே விதத்துல என்னால நேசிக்க முடியுமா. ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போறியா, செய் செய். இந்த கிசங்குகள்லயே பார்க்க முடியும் யார் யாருன்னு மீறி எவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள் என்று சொல்லி. அதனால இந்த காலத்துல வருகிற பெரிய பெரிய பொட்டி கிசங்கள் ஒன்றே நம்பாதீங்க, அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, விளங்குறதா. இந்த காலத்துல சின்ன சின்ன பாக்ஸில தான் கவனிங்க, இந்த பெரிய பொட்டியில எல்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க, விளங்குறதா. ஆனா நாம் மற்றவர்களை அன்பு கூறுகிற விதம் எவ்வளவு என்பதில் இருக்கிறது, நாம் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவது. நாங்க இன்னைக்கு எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருஷம் காலங்கள் கோலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனா நாம் இந்த வார்த்தையில எவ்வளவு கை கொண்டு விட்டோம், எவ்வளவு, நாம் எல்லாரும் பயிர் படிச்சுட்டோம், அது என்னைக்கு, அது எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீங்கப்பா, முன்னூத்தரங்க ஆரம்ப காலத்துல 20 ரூபா படிச்சு பகல் பகல படிச்சு, 20 ரூபா படிச்சு பகல் பகல படிச்சு, படிப்படி என்று படித்தவர்கள் 1000 பேர் நீங்க இருக்கிறீங்க. ஒரு மாசத்துல பைபிள் படித்தவர்களையும் தெரியும் எனக்கு, ஒரு மாசத்துல பல தடவை படிச்சு முடிச்சவர்களையும் தெரியும் எனக்கு. அதற்கு மேலாக ஒரு காரியம், நாம் எவ்வளவு வார்த்தைகளை கை கொண்டு விட்டோம், எவ்வளவு வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி விட்டோம், அதுதானே ஐயா நமக்கு முக்கியம். எத்தனை தடவை பைபிளை நாம் படித்தோம் என்பது யாருக்கும் முக்கியம் கிடையாது, ஆனா இவ்வளவு வார்த்தைகளை நாம் கை கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறார்கள், உலகத்தாரை போல நடந்து கொள்ளுகிறார்கள், அவங்க அப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்க, அவங்க அப்படி செய்தாங்க, நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவ்வளவுதான். அவங்க அவங்க இவங்க அப்படி அவங்க அப்படி உலகத்தார் கதைக்கிறது போலயே சபையில் இருக்கிற நீ கழிச்சிட்டு இருந்தா எந்த வித பிரயோசனம் எல்லாம் போயிருமே. ஆகையினால வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுமாம். ஆண்டவரே ஆச்சரியமப்பா, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இதை செய்து முடிப்பது? ஆண்டவர் என்ன தெரியுமா, சிலுவை பாடு வருகிற பொழுது கெஸ்தமனி தோட்டத்திலிருந்து என்ன தெரியுமா சொன்னார், ஆண்டவரே உம் சித்த மாத்திரம் செயல்பட வேண்டும். அவருக்கும் விருப்பம் இல்லை. சிலுவை தூக்குவதற்கு இயேசு ஹப்பியா போயில பாருங்க, வா 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 சிலுவை கொண்டா கொண்டா எல்லா ஜனத்தையும் எல்லாருடைய பாவத்தை நான் தீர்த்துட்டு போயிடுறேன், நான் தேவன், நான் மனுஷன், நான் எல்லாம் நான் தானே சொல்லி அவருக்கும் விருப்பம் இல்லை. கடினமாக இருந்தது, ஆனா செய்தா, தேவ சித்தம் நிறைவேற அதை செய்தா. அப்படியானா எனக்கும் விருப்பமோ இல்லையோ, விரும்பினோ இல்லையோ, கஷ்டமோ இல்லையோ, உன்னை போல நீ புறனை நேசித்து ஆக வேண்டும் ஏன் தெரியுமா, அதனூடாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறோம். ஒருவர் எனக்கு பிடித்ததோ இல்லையோ, அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டதற்காக வேண்டி, அவருடைய வார்த்தையை நான் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் கீழ்படுகிறேன். நான் நேற்று போன பைபிள் ஸ்டடியில சொன்னேன் பாருங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்பதாக என்ன நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த மனநிலைமை, இப்ப இருக்கிற மனநிலைமை எனக்கு இல்லை, அந்த மனநிலைமை எனக்கு கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற மனநிலைமை அந்த நிலைமையில இருக்கு இல்ல, அப்ப இருந்த மனநிலைமை இன்னைக்கு வேணாம் எனக்கு, வழங்குறதா, விரும்பினோ விரும்பலையோ. இதான் ஊழியக்காரர்கள் நிர்பந்திக்கப்படுகிறது சில வேளைகள்ல, நிர்பந்தமான காரியங்களை குறித்து வேதத்தில் பல காரியங்கள், அதாவது ஊழியக்காரங்கள் விரும்பினாங்களோ இல்லையோ செய்துதான் ஆகணும், நடந்துதான் ஆகணும். உங்க எல்லாரையும் எனக்கு பிடிச்சதோ இல்லையோ, உங்களுக்கு ஜெபம் பண்ணித்தான் ஆகணும், காரியமே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் என்பது அடுத்தது, ஆனா தேவனுக்கு முன்பாக நான் வார்த்தையின்படி உனக்கு ஜெபம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. 15வது வசனத்தை வாசியா. 15,
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கப்பா.
கடைசி காலத்தில் இருக்கிறோம், தேவன் வருகிற நாட்கள் இருக்கிறோம், எப்ப என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாம இருக்கிறோம். கத்தர் வருகிறது வருகிறது தான், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாம், அலட்சியமா இருப்பது என்ன, சபை எச்சரிக்கையா இல்லாவிட்டால் வேற யார் எச்சரிக்கையா இருப்பது? எச்சரிக்கையா இருங்கப்பா, நாமளே அழிந்து விடாத படிக்கு. இதுக்கு சத்துரு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நாம் சத்துருவைத்தான் பதில் சொல்லுகிறோம். இன்றைக்கு அதையும் மறந்து விட்டார்கள் அநேகர். பிசாசு ஒருத்தன் இருக்கிறான் என்பதையும் மறந்து விட்டார்கள். இன்றைக்கு பலர் பிசாசை கடிந்து கொண்டு என்னுடைய சத்தத்தை கேட்டதே கிடையாது. கண்ணனால் நான் கேள்விப்பட்டேன், பிசாசை போன்னு சொல்லி சொல்லி கண்ணனால் ஆயிட்டது, என்னுடைய காதல கேட்கப்படவே இல்லை. என்னை குறிச்சு சொல்லல, நான் கமனாக ஒரு பிரேயரோ ஒரு இதுல இருந்தா பிசாசே போ என்று சொல்லி சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. மறந்து போயிட்டாங்க, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. இங்க பிசாசு இருக்க, பிசாசோ பாது இருக்கு, என்ன இருக்குது இல்லையா? யா ஆகையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் நல்ல வார்த்தை இல்லையா கடித்து பச்சித்திரில்லையானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் அழித்து போட்டுறாதீங்கப்பா, நீங்களும் வளைஞ்சு மற்றவர்களையும் வளைச்சிடாதீங்க. வளைங்கிறதா, நல்லெண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை நான் கூறுறேன். வேதம் சொல்லுகிறது எச்சரிக்கையா இருங்கள்ன்னு சொல்லி, நான் எச்சரிக்கையோடு இந்த வசனத்தை நான் சொல்றேன். தயவு செய்து கேட்டு இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தைக்கு தேவனுடைய வேதத்தில் இருக்கிற வசனங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவனுடைய வருகை தான் முடிவு செய்யும் எது என்ன எப்படி என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வசனம் கிடையாது, இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் அன்றைக்கு ஒன்று நியாயம் செய்ய கூட, நீ என்ன செய்தா என்பதை வைத்துத்தான் ஆண்டவர் நியாயம் செய்வார். எனக்கும் சரி உனக்கும் சரி அப்பா, எனக்கும் சரி உனக்கும் சரி, நானும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆ வா வா, நான் தான் ஆண்டவர் சொன்னேன். வேதத்தில் சில வார்த்தைகள் சிலருடைய நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளுமா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட முந்தட்டுக்கு ஆண்டவரே, என்னை குறித்த காரியங்கள் அவங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், முந்தட்டுக்கு ஆண்டவரே. ஏன் தெரியுமா, அன்றைக்கு அவ்வளவு ஜனங்கள் அவ்வளவு தூதர்கள் மத்தியில வந்து என்ன கூப்பிட்டு வச்சுக்கொண்டு இங்க வாண்டு சொல்றது எனக்கு பிடிக்கல. அதனால என்ன செய்யும், நம்ம சபையிலேயே நான் பழகிற ஜனங்கள் மத்தியிலேயே நான் ஊழியம் செய்யற ஜனங்கள் மத்தியிலேயே கூப்பிட்டு விசாரிச்சு நியாயத்திட்டு முடிஞ்சது அலுவல். அப்ப வருகிற பொழுது வாப்பா வா 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 என்று கூப்பிட்டு என்னை உள்ளுக்கு இருத்திட்டு மாண்டவரே எங்கேயாவது போய் மூலையில இருந்துடுறேன், பிரச்சனை முடிஞ்சு. ஆகையினாலே நாம் ஒருவரை ஒருவர் பட்சித்து அழித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவர் ஒருவர் நேசியுங்கள், அதுல அநேக வார்த்தைகள் நிறைவேறுகிறது, தேவ வசனங்கள் அநேகம் நிறைவேறுகிறது. வேதத்திலே ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, ஒன்று உங்களை பார்த்தா போதகராக இருக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லி, இன்னும் ஒன்று போதகர் ஆகாதிருங்கள் சொல்லுது, ரெண்டும் சொல்லுது. ஒன்னு உங்களை எல்லாரும் பார்த்தா எப்படி இருக்கணுமாம், போதகரா இருக்கணுமாம். என்ன மனத்தில் சொல்லுது, என்ன சொல்லுது, நீங்க போதகர் ஆகாதிருங்கள், இரண்டா அவைக்கு அடி கூட சொல்லி. அதனால நான் பிரசங்கிக்கிற பொழுது யோசிச்சு யோசிச்சு பிரசங்கிக்க வேண்டியா இருக்குது, அடி விழுகிறது உங்களை விட எனக்கு கூட பாருங்க. நாம வேண்டணும், நாம சும்மா எதுவும் பேசிட்டு போக முடியாது. ஒரு பிரசங்கத்தை சபையில கொண்டுறதுக்கு பல பிரசங்கங்கள் அலசி ஆராய்ந்து யோசிச்சு சிந்தித்து தான் கொண்டு அடி வேண்டது. நாம நீங்க ஒரு அடி வேண்டாம், நான் ரெண்டு அடி வேண்டுவேன் வழங்குறதா. அதனால நாம் அதற்கு முன்பாக எப்படி நிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே பட்சத்து அழிந்து போய்விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி ரெண்டு வாசிங்கள், ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி ரெண்டு வாசிங்கள், சீக்கிரமாக வாசிங்கள் வாசிங்கள்.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
அந்த வசனத்தை திருப்பி வாசி, அருமையான சில சம்பவங்கள் அதுக்கு வார்த்தைகள் சில அதுக்கு இருக்குது இல்லையா, அது திருப்பி வாசி ஒன்று பேதுரு.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருங்கப்பா, மாட்டிக்கொண்டீங்க சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மாயமற்ற சகோதர சிநேகம். அதனால தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படிந்து அதை கற்றுக்கொள்ளுகிறோம். அதை உள்ள வாசிக்க, ஆகையால் நீங்கள் மாயமற்ற,
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க,
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்க. நீங்களும் நானும் மாயமற்ற சகோதர சிநேகமாக இருக்கணும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நாம் சத்தியத்திற்கு எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி வார்த்தைகளை கை கொள்ளுகிறோம், எப்படி கருத்துல கொள்ளுகிறோம், அது எவ்வளவுத்துக்கு நாம் அதை இருதயத்தில் கொண்டு செல்லுகிறோம் என்பதெல்லாம் நமக்கு விளங்காம இருக்கிறது. கடினமான வார்த்தைகள் பாருங்க, இதை விட கடினமான வார்த்தைகள் இருக்கு, நான் ஒன்றும் கொண்டறில்ல பாருங்க, அதை விட கடினமானது இருக்குது பாருங்க. என் வீட்டிலேயே தொங்குது சில வசனங்கள் இல்லையா, அதெல்லாம் கடினமானவைகள், கை கொள்ளுதல் சரியான கடினமாக இருக்கிறது. ஆகியா நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகி ஆகும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்கப்பா. தேவ ஆவினாலே நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ அன்பின் ஆவியான நமக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே ஆவினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சத்தியத்திற்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகளை தயவு செய்து எடுத்து செல்லுங்க. இந்த விதைக்கிறவன் புறப்பட்ட உவமைகளை போல அங்கங்க போட்டுட்டு போயிடாதீங்க. வசனங்கள் நமக்குத்தான், வேறு ஒருவருக்கும் கிடையாது, வார்த்தைகள் எனக்குத்தான், அதை கொண்டு செல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. வசனங்களை விட்டுட்டு போய்விட்டா நீதான் சறுக்குவாய், பிசாசு போற வழியில வசனத்தை கொண்டு போயிருவான், இருக்க விட்டே கொண்டு போயிருவான், இருக்க இருக்கே எடுத்துட்டு போயிருவான். அநேகர் என்ன செய்யறீங்களோ எனக்கு தெரியல, நித்திர கொள்றீங்களா, இல்லாட்டா யோசனையில எங்கே நிக்கிறீங்களா, இல்லாட்டா ஏதாவது சிந்தித்து கொண்டு. வசனம் நமக்குத்தான், உனக்கு எனக்கு தான் வசனம், வேற ஒருவருக்கும் கிடையாது, ஒருவருக்கும் கிடையாது. உனக்கு தான் வசனம், எனக்கு தான் வசனம், எடுத்து போக்கட்டுக்கு வை, கொண்டு போ, நல்லா சிந்தி தூக்கி பார், இது வரங்கள் இதை கொண்டு வச்சு நல்லா வாசி, என்ன ஆண்டவர் இதுல சொல்லியிருக்கிறீர், என்ன மாய மாயம் என்றீர், நான் என்ன மாயம், மாயத்தை திருப்பி திருப்பி வாசி, அப்ப தெரியும் மாயம் எங்க இருக்குன்னு சொல்லி விளங்குறதா. ஆகையினாலே உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு செய்யுங்கள். ஊக்கமாய் அன்பு செய்யுங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்க, ஊக்கமாய் அன்பு செய்யுங்க. அதனால என்ன நடக்கிறது தெரியுமா? நியாயப்பிரமாணம், தேவ வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம், நிறைவேற்றுகிறோம் ஐயா. நாம் அதை நிறைவேற்றுகிறோம். இன்னைக்கு நாம் ஏன் ஆராதனைக்கு வருகிறோம்? வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதன்படி வாழ வேண்டும். வேதம் இரவு வீடுகளில் ஏன் வசனங்களை வாசிக்கிறோம்? ஆண்டவரே, நான் இந்த வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு யாரும் சொல்ல முடியுமா, வேதம் முழுவதையும் நான் கை கொண்டு விட்டேன், வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது, ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பக்கம் எழுதி அனுப்ப சொல்லுங்க என்று சொல்ல முடியுமா? இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்ல, ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, தேவ வசனத்தை கை கொள்ளுங்க, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுங்க என்று எச்சரிப்போடு நான் சொல்றேன். பாருங்க, தேவனை நாம் நேசிக்கிறோம் அல்லவா? யாராவது மாயமாக தேவனை நேசிப்பீங்களா? நீங்க மாத்திரம் மாயமா நேசிச்சா போல மாத்திரம் அவர் மாத்திரம் அங்கீகரிக்க போற மாதிரி இல்லையா? மாயமாக தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. அவர் கண்டுபிடிச்சு விடுவார். அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அல்லவா? அவர் டபக்கு டபக்கன்னு வந்து இறங்கி விடுவார். அதோட அவர் பேசி விடுவார் நேரடியா வந்து, இங்க வாப்பா, இங்க வா, சரிப்பட்டு வராது. ஒருக்கா பேசுவார், ரெண்டு தடவை, மூணாவது தடவை, மூன்றாவது தடவை அவர் போயிடுவார். நீ தான் நின்றுட்டு இருப்பாய். நீ நின்று பேசிக்கொண்டே இருக்க, ஆண்டவரே ஆண்டவர் அவர் இல்ல பேசிட்டு இருக்க, ஆண்டவரே ஆண்டவரே அவர் இல்ல. அவர் ரெண்டு பேரும் பேசினா நீங்க அவர் போயிட்டார், அவர் போயிட்டார். ஆகையினாலே சுத்த இருதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கப்பா, அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. யாருல நாம் அன்பா இருக்கிறோமோ அவர்களை கடிந்து கொள்ளுவோம். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த வசனம் எங்கன்னு சொல்லல, ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் யாருல அன்பா இருக்கிறனோ அவனை நான் கடிஞ்சு கொள்றேன், அவனை நான் கடிஞ்சு கொள்றேன். நான் கடிஞ்சு போகாம அப்படின் யார் கடிஞ்சு கொள்றதுன்னு சொல்லி கேட்கப்படவில்லை இல்லையா? நான் தகப்பனா இருக்கிறேன், அதனால கடிஞ்சு கொள்றேன்ப்பா, கடிஞ்சு கொள்றேன். ஆகையினால அன்பு அப்பப்போ கடிஞ்சு கொள்ளும், அப்பப்போ என்ன செய்யும், கடிஞ்சு கொள்ளும். ஏதாவது சர்றக்கிறான்னு சொல்லி கடிச்சு சாப்பிட்றோம் ஏதாவது, ஏன் அன்பு இருக்கிறபடிய. அன்பே இல்லையு சொல்லிச்சுன்னா நீங்க என்னண்டாலும் செய்துட்டு போங்கப்பா, நீங்க என்னன்னாலும் பாடிட்டு போங்கப்பா, நீங்க எங்கண்டாலும் போயிட்டு வாங்கப்பா என்று பார்த்துட்டே இருக்க வேண்டிய, எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அன்பு இருக்கிற ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? அந்த பாரு, நான் அன்பா இருக்க, எவன்ல நான் அன்பா இருக்கணும், அவனை நான் சிச்சிப்பேன், நான் கடிஞ்சு கொள்ளுவேன். திருப்பிக் கொள்ளுங்கள் வசனங்கள் கொஞ்சம் பறந்து அங்கே போயிடுறேன். எபேசியர் 4:2 வசனத்துக்கு திரும்புங்கள். எபேசியர் 4:2,
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி.
திருப்பி வாசிங்க.
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி.
அடுத்த வாசிங்க.
சமாதான காட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்.
அடுத்த வாசிங்க.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு.
2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்க. இந்த வசனம் எத்தனை தடவை நான் பிரசங்கிச்சிருக்கிறேன் தெரியுமா? பல தடவை இந்த வசனம் நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். எல்லா சபைகளையும் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் தான் இவைகள். என்ன நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று எழுதி கொடுக்கப்படவில்லை, பரிசங்கி இதை கொண்டு போய் சொல்லி இல்லை. என்ன சொல்லுகிறது தெரியுமா? மிகுந்த மனத்தாழ்மை சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த தாழ்மை யாரிடத்திலையும் பார்க்க முடியாது. அவருடைய பாடு அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன தாழ்மை அது, என்ன பொறுமை அது! அதுக்கு முன்பாக நாம யாரும் நிற்க முடியாதப்பா. மோசையை ஒப்பிடுகிறார்கள். ஆண்டவராய் அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மை அவனுக்குள்ளே இருந்தது. அல்லாவிட்டால் அந்த மோசைக்குள்ளே என்ன இருந்தது? அவன் தாழ்மை உள்ளவனாக மௌனம் உள்ளவனாக இருந்தான் சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவன் மற்றவன் மாதிரி இருக்கிறது கிடையாது இல்லையா? அதனால மோசையை குறித்து எழுதப்பட்டு இங்க நீங்க மிகுந்த மனத்தாழ்மை. நாம் எல்லாருக்கும் எவ்வளவு மிகுந்த மனத்தாழ்மை இருக்குது? மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்கப்பா. இயேசுவை பின்பற்றுங்க. ஆண்டவரை பின்பற்றுங்க. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு என்னத்த மனத்தாழ்மை இல்லைன்றதுக்காண்டி நீ துள்ளாத, நீ முதல் மனத்தாழ்மையாக இரு. அதனால நான் மனத்தாழ்மையாக இருக்கிறது இல்லாம இருப்பது சரி என்று நான் சொல்ல வரல, வழங்குறதா. ஆனா நாம் என்ன சொல்றோம், அந்த மனத்தாழ்மை இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நான் கேங்கிற. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துக்கு முன்பதாக நாம் தேவன் வருகிற நாளில் நிக்க வேண்டுமே. அன்னைக்கு ஒன்றும் இல்லையப்பா, அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, அன்னைக்கு நான் கூட நீங்க மாட்டேன், நீங்க கூட எனக்கு பக்கத்திலே நீங்க மாட்டீங்க. உள்ளுக்கு ஒரு வேலை இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக நிக்கிற பொழுது நான் மாத்திரம்தான் நிக்கணும். வா உள்ளுக்கு வா, பிரசங்கிச்சியா வா, சொல்லு வசனத்தை சொல்லு சொல்லு சொல்லிச்சுன்னா என்ன சொல்றது, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான் ஓடினோம், அவ்வளவுதான் பாடுபட்டோம், அவ்வளவுதான் கஷ்டப்பட்டோம், ஆண்டவர் இவ்வளவுதான், எது இருந்தா மன்னிச்சு விட்டுருங்க என்ன உள்ளுக்கு, அவ்வளவுதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை வேற, பொறுமை வேற, பொறுமை உண்டு, நீடிய பொறுமை உண்டு. நீடிய பொறுமை என்ன நடந்தாலும் பொறுத்துத்தான் ஆகணும், பொறுமை இருக்கிறது ஒரு எல்லைக்கு தான் இருப்பார்கள், ஒரு எல்லைக்கு இருந்து விட்டு சரண் அழும்பி விடுவார்கள். ஆனால் நீடிய பொறுமை இருக்கு பாருங்க, அசைக்கவே முடியாது. இயேசு இடத்துல என்ன இருந்தது தெரியுமா, நீடிய பொறுமை இருந்தது. அவர் எவர் வந்து என்ன பேசி என்ன துப்பி என்ன அடிச்சு என்ன எல்லாம் ஆண்டவரே, அவர் சும்மா அழுதே விட்டுட்டு ஓடிட்டான். ஆகையினால நமக்குள்ள பொறுமை இருக்கிறதா, நீடிய பொறுமை இருக்கிறதா? பொறுமை நேற்று சபைக்கு வந்தவனுக்கு, நீடிய பொறுமை பெஞ்சனுக்கு போகிற உனக்கு. வழங்குதான் என்ன சொல்றேன், நேற்று வந்தவனுக்கு பொறுமை இருக்கட்டுக்குமாப்பா. இத்தனை வருஷ காலமாக கத்தருக்கு தொடர்ந்து ஆராதனை செய்கிற உன்னிடத்திலே நீடிய பொறுமை இருக்க வேண்டியது அவசியமே. எல்லாருடைய கையிலையும் வேதம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள் வைக்கப்பட்ட இடத்துக்கு ஜனங்களே போக மாட்டாங்க, பயம். இன்னைக்கு பைபிளை வச்சுக்கொண்டு இது இதுதான் அன்றைக்கு இருந்ததாங்க, ஜனங்கள் நடுநடுங்கினார்கள். இன்னைக்கு எவ்வளவு பயத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக ஆண்டுச்சினார், என் வார்த்தைக்கு பயப்படுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், நடுநடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். நீ எவ்வளவுக்கு நடுங்குகிறாய் சொல்லு, நீ எவ்வளவுக்கு இந்த வசனங்களை தூக்கி வைத்து பார்க்கிறாய் சொல்லு. இது எவ்வளவுக்கு இன்றைக்கு நாம ஏதோ தூக்கி வச்சு பாக்குறோம், ஏதோ காரியத்தை ஆராய்கிறோம், ஏதோ வச்சு தூக்கி அலசுகிறோம், இது எவ்வளவுக்கு அலசுகிறோம் ஆராய்கிறோம். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இந்த சூழ்நிலையில என்னை எப்படி இருக்க சொல்லுகிறார் ஆராய் பார்க்கலாம். நான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிற இந்த நாள்ல இந்த ஆராதனையில தேவன் என்னை எப்படி இருக்க சொல்லுகிறார் ஆராய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி ஒரு தடவை பிரசங்கிச்சேன் பாருங்க, ஆராதனைக்குள்ளே நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆராதனைக்குள்ளே ஒரு மனுஷன், தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணினேன். அது எனக்கு கொடுக்க திருப்ப கொடுக்க எனக்கு ரொம்ப விருப்பம், காலம் நேரம் ஏற்பட்டால் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனங்க, எனக்கு பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, எனக்கு அவருடைய சமூகத்தில் நீ பயபக்தியோடு நிக்கணும், நடுநடுக்கத்தோடு நிக்கணும். அவர் என்னை பார்க்கிற தேவன், அவர் என்ன ரட்சித்திருக்கிறார். ஏதோ அலட்சியம் பண்ணுவதற்கு இந்த இடம் கிடையாது, ஏதோ உங்களுக்கு நினைத்த நினைத்த நேரங்களில் வந்து விட்டு போறதுக்கும் கிடையாது. உங்களுக்கு நினைத்த சிந்தனையின் படி இந்த இடத்துல இந்த வேதத்தில் அங்கே சொல்லப்படும், நான் அவருடைய வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி வேதத்திலிருந்து யோசிச்சு கொண்டிருக்கிறாரா? நாம் இங்க வந்து என்ன யோசிக்கிறோம் என்பதுக்கு கொஞ்சம் ஒரு எல்லை இருக்கணும். இந்த சிவருக்கு உள்ளுக்கு நம்முடைய யோசனைகள் நிக்கணும். ஏன் தெரியுமா, நாம் வந்திருக்கிறது தேவனை ஆராதிக்க, பரிசுத்தரை ஆராதிக்க, என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டவரை ஆராதிக்க. நீ தேவனுக்கு முக்கியமானவர் என்பதை மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடவே கூடாது. ஆகையினாலே மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்த, நான் சொல்லிட்டேன் பாருங்க, மனத்தாழ்மை நேற்று வந்தவனுக்கு இருக்கிறதுக்கு, நீடிய மனத்தாழ்மை. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம்ப்பா, எவ்வளவு தேவ பிரசன்னம், எவ்வளவு வார்த்தைகள். நீடிய பொறுமை எங்கன்னு சொன்னா இல்லை, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யட்டுக்குமா, தாங்குங்கள், உதவி செய்யுங்கள், தாங்குங்கள், உதவி செய்யுங்கள். நெகேமியால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அலங்கம் கட்டுற பொழுது ஒரு வகையில ஈட்டியும் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் ஆயுதத்தின்னு மற்ற பக்கத்தால் அவங்க வேலை செய்தாங்களாம். எனக்கு ஆச்சரியம், எனக்கு அந்த வசனம் விருதத்தில் இருக்கு பாருங்க, ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அவங்க சுமை சுமந்து ஒருவருக்கு தூக்கி சுமை சுமத்துறவங்களாக தூக்கி தூக்கி கல்லுகள் தூக்குறதுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு குறிச்சு நான் பேசுறேன். அவன் கல்லை தூக்கி மற்றவன் தலையில வச்சு அவனை கொண்டு போய் சொல்லி உதவி செய்யறாங்க. ஆனா ஒரு கையில ஆயுதத்தை வச்சுட்டு நிக்கிறான், ஆயுதத்தை வச்சிருச்சு. எனக்கு ரொம்ப அது எனக்கு அப்படியே ஒரு காட்சியாக இருந்தால் அருமையாக இருக்கு பார்ப்பதற்கு. பார்ப்பதற்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு காட்சியை பார்க்கறேன். எவ்வளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தீரப்பட்டு வேதனைப்பட்டு சோர்ந்து தள்ளாடி கண்ணீர் விட்டு அவங்களை அந்த அலகத்தை திருப்பி கட்டினாங்க தெரியுமா? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்க. ஐயா, சமாதானத்தை காத்துக்கொள்றது உன்னுடைய பொறுப்பு. உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தில் ஓட்ட வராமல் இருப்பதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது உன்னுடைய பொறுப்பு. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சமாதானம் நீடித்திருப்பதற்கு அது உன்னுடைய பொறுப்பு. ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கப்பா, ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க, சொல்லி முடிக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்பதாக நான் வேற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சிந்தனைகள் வேற மாதிரி, என்னுடைய நோக்கங்கள் வேற மாதிரி, என் நடத்தைகள் வேற மாதிரி. அப்பொழுது நான் ஒரு சம்பவத்தில் ஒரு காரியத்தில் போயிருந்தேன். எனக்கு தெரியல அவர் நேர சொன்னாரா இல்ல சொல்லிட்டு இருக்க கேட்டா என்னன்னு சொல்லி எனக்கு வடிவான ஞாபகம் இல்ல. ஆனா சொன்ன சம்பவம் ஞாபகம் இருக்கு என்ன தெரியுமா? சொன்ன சம்பவம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தில் துள்ளிட்டு நின்று, துள்ளுறது எல்லாருக்கும் ஈஸியான காரியம், எல்லாரும் துள்ளி விடலாம், நானும் துள்ளி விடுவேன். ஈஸி, வெல் ஈஸி, இதுக்கெல்லாம் பெரிய வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லை, நாமும் துள்ளி விடுவோம். ஆனா என்ன போதுகிற ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல சொன்ன ஒரு காரியம் எனக்கு இன்றைக்கு உள்ளத்தில் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. ஒரு மனுஷன் உனக்கு நன்மை செய்கிறான், எனக்கு தான் சொன்னாரா எனக்கு விளங்கல, என்னுடைய உள்ளத்தில் ஒரு மனுஷன் உனக்கு நல்லது செய்கிறான், நாள் முழுவதும் உனக்கு நல்லது செய்கிறான், நன்மையானதை செய்கிறான், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, உன்னுடைய நன்மைக்கு, உன்னுடைய வாழ்வுக்கு, எல்லாவற்றுக்கும் செய்கிறான். ஆனால் திடீரென்று என்ன செய்து விட்டான்? என்ன தண்டித்தானோ அல்லாவிட்டால், தவறு செய்தானோ அல்லாட்டா, வேண்டாம் ஏதோ ஒன்று செய்துட்டான், ஏதோ ஒன்று செய்துட்டான். அதனால நான் என்ன செய்யறேன் தெரியுமா? எனக்கு சரிப்பட்டு வரா 364 நாட்களும் ஒரு மனுஷன் எனக்கு நன்மையை நினைத்திருக்கிறான். ஆனா ஒரு நாள்ல அவனுடைய மைண்ட் எப்படி இருந்ததோ, அவன் என்ன பிரச்சனையில இருந்தானோ, அவன் என்ன ஏதோ தனக்கு புடக்க பேசிட்டான். எந்த நண்பனோடையும் அப்படித்தான் பேசினான். ஏதா இருந்து என்னட பக்கத்தாலே பேசி போட்டு வச்சிருவேன், சண்டை பிடிச்சு போட்டு. ஆனா இதுவரைக்கும் நல்ல உறவுகள் எந்த இதுலையும் உடைந்து போகாது. நல்ல உறவுகள், உண்மையான உறவுகள், தேவனுக்கு முன்பாக சரியாக கட்டப்படுகிற எந்த உறவுகளும் ஒரு காலம் உடைந்து போகாது. ஆகையினால அவர் என்ன சொன்னார்? அப்படி இருந்தா நீ இவ்வளவு நன்மைகளை பெற்ற ஒரு மனுஷன் இடத்துல ஒரே ஒரு காரியம் தவறினபடியினாலே அந்த மனுஷன் பேசாம இருக்கலாமா? அந்த மனுஷனை தள்ளி விடலாமா? அந்த மனுஷன் வேண்டாம் என்று சொல்லலாமா? அந்த வீதியிலே அவர் என்னோடு பேசினார். அது இப்படி பேசப்படவில்லை, அவர் அந்த ரீதியிலே பேசினார். அது இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? எனக்கு பலர் நன்மை செய்திருக்கிறார்கள். இந்த சபையில இருக்கிற நீங்கள் பலர் எனக்கு நல்ல சொல்லி இருக்கிறீர்கள், நன்மை சொல்லி இருக்கிறீர்கள், நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனா ஒரு நாள் நீங்க என்னோட சரிவரையில் என்னதுக்கு அவனு நான் உங்களை பயக்க முடியாது, நீங்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நான் எப்படியோ ஊழியம் செய்கிறபடினால உங்களை யாரையும் எதிர்த்து உங்களை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆனா ஒரு காரியத்துக்கு நான் சொல்றேன். ஆகையினாலே இங்கே சமாதானத்தின் ஒருமனப்பாட்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் தாயா பாதுகாக்கணும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அந்த 3வது வசனத்தை.
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்.
ஜாக்கிரதையா இருங்க வசனம் இங்க வருது. முதல்ல 2 இடத்துல பார்த்தா எச்சரிக்கையா இருங்க, இது ஜாக்கிரதையா இருக்கணும். என்னதுக்கு ஜாக்கிரதையா இருங்க? சமாதானத்தின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு, கட்டிக்கொள்வதற்கு, சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. வேத வசனம் படிச்சா மாத்திரம் போதாதுங்க, அதை கை கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதை கொண்டு செல்ல வேண்டும், அதனால பலருக்கு நன்மை உண்டாக வேண்டும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுவர்களுக்கு காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. சீக்கிரம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 4:12, 1 தீமோத்தேயு 4:12 சீக்கிரம் வாசிங்க, வாசிங்க.
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கும் மாதிரியாயிரு.
விசுவாசிகளுக்கும் மாதிரியாயிருங்க. வேத வசனத்தை வாசிக்கிறதுல எந்த என்ன பாருங்க, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும், வார்த்தையிலும் நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நடத்தைகள் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்க. யாருக்கு? சபைக்கு மாதிரியாயிருங்க. இத்தனை வருஷம் நாம் வாழ்றோம், வசனம் வாசிச்சிட்டோம், நாம் எவ்வளவுத்திற்கு மாதிரியாயிருக்கிறோம் மற்றவர்களுக்கு, எவ்வளவுத்துக்கு நாம் மாதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் முன்பாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் பாட்டு, மற்றவர்கள் கதைத்து, மற்றவர்கள் பேசி, இங்க வாங்கப்பா நல்லது, இந்த விஷயம் நல்லது, இந்த காரியம் நல்லது, இதை செய்யணும், இதை பேசணும், இதன்படி நடக்கணும், இப்படி நாம செய்யலாமே, நல்லது, நல்ல காரியம், நல்ல ஆலோசனை, நீங்க நடந்து கொண்ட விதம் சரி, நீங்க நடந்து கொண்ட விதம் நல்லா இருக்கிறது, இது தேவனுக்கு ஏற்றதாயிருக்கிறது, இது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. எவ்வளவுத்துக்கு நாம் மாதிரியாக இருக்கிறோம் தெரியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் விசுவாசிகள், நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நாம் தேவனுடைய ஜனம், அவர் தெரிந்து கொண்டவர், அவர் என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி. இதை விட கணக்கு வசனங்கள் எழுதியிருக்கேன் பாருங்க. ஆகையினால நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வாலிபத்தில் இருந்து வைபோதிகம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு மாதிரியாக இருங்கப்பா. உங்களை ஒருவரும் பார்த்து, மற்றவர்கள் பார்த்து இது என்னப்பான்னு சொல்லி கேட்டிருக்கூடாது, நல்லதையே சொல்லணும் பாருங்க. வேத வசனத்தை எப்பொழுதும் வைத்து ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். வேதனை உண்டாக்கும் வழி நம்மளத்தில் உண்டோன்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பாருமுன்னு சொல்லி தாவீதுராஜ சொன்னா, அது அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த திருவிந்தைக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். நாம் நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். தேவன் வருவது நிச்சயம், அவர் ஒரு நாள் வருவார். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அவருக்கு முன்பாக இருக்கும். அந்த வார்த்தையை வைத்து தேவன் எங்களோடு பேசுவார். அந்த நாள் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு வரைய குறிச்சு சொன்னா, அது எதுவும் நல்லா இருக்கும் போல சொல்லுவார்கள். எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். வருகை குறித்து அப்படித்தான் சொல்லப்படுது, வானம் திறக்கப்படும், தூதர்கள் வருவார்கள், எல்லாமே நல்ல, அது நல்ல காட்சியும் கூட. ஆனால் அதுலேயும் நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். காலத்துக்கு முந்தி கொண்டால் நாம் போயிடலாம், பறந்து போயிடலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நாம் மறிப்புமாயிருந்தால் தேவனோடு இணைந்து விடலாம். இல்லையோ நாம் அவர் வருகிற நாளில் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகையினாலே நான் சொல்றேன், இந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் முடிச்சுட்டு, எனக்கு சில வார்த்தைகள் அருமையாக இருக்கிறது, ஆனா காணும் இல்லையா, காணும் இல்லையா, அந்த வார்த்தை, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு,
அசட்டை பண்ணாதபடிக்கு
நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் நடக்கையிலும்
நடத்தையிலும்
அன்பிலும்
அன்பிலும்
ஆவியிலும்
ஆவியிலும்
விசுவாசத்திலும்
விசுவாசத்திலும்
கற்பிலும்
கற்பிலும்
விசுவாசிகளுக்கும் மாதிரியாயிரு.
விசுவாசிகளுக்கும் மாதிரியாக இருங்க. விசுவாசத்துல கூட மாதிரியாயிருங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது இன்னைக்கு? விசுவாசம் எப்படி இருக்குது? தேவனோடு, தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மாதிரியாக இருக்கிறதா? நீங்கள் தேவனை ஆராதிக்கிற விதத்தை மற்றவர்கள் பார்த்து இப்படி ஆராதிக்க வேண்டும் அப்பா. தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது இப்படி நான் நடக்கணும் இப்படி வணக்கணும்ப்பா சொல்லித்தாங்க. சும்மா தான் கேட்கிறேன், இதுவரைக்கும் உங்களிடத்தில் வந்து யாராவது பிரதர் சிஸ்டர் இந்த காரியம் நல்லது எனக்கும் சொல்லித்தாங்களே எனக்கும் கற்றுத்தாங்களே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நான் என்ன செய்கிறது, உங்களை போல ஒரு விசுவாசம் எனக்கு வேணும், உங்களை மாதிரி ஒரு நல்லெண்ணத்தோடு நான் வாழணும், உங்களை மாதிரி நான் அன்பு செலுத்த வேண்டும், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி யார் கேட்டாங்க. ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேனா, தேவனையே நோக்கி பாட்டு ஆராதிக்கிறேனா, தேவனில் அன்பு கூறுகிற நாம் நாம் வேதத்தின் வார்த்தைகளையும் வசனத்தையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹலலுயா ஹலலுயா. நான் நம்புறேன் இவ்வளவு காணும்னு சொல்லி எனக்கு இதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தும் பாருங்க, அதனால இவ்வளவு காணும் இல்லையா, இதுக்கு மேல கொஞ்சம் வசனங்கள் இருக்கிறது அது காணும் இல்லையா. ஆகையினாலே நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம், தேவன் அப்பொழுதுதான் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் வழங்குறதா. அதே மாதிரி நம்மளை போல புறனை நேசிக்கிற பொழுது வேதத்தில் அநேக வார்த்தைகளை நாம் என்ன செய்து விடுகிறோம், கை கொண்டு விடுகிறோம். ஹாலலூயா. தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.